بسم الله الرحمن الرحيم.
الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, உள்ளங்களை தூய்மைப்படுத்துவது எவ்வாறு என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய இருக்கிறோம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடையில கேட்டார்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராக இயங்குமேயானால் உடல் முழுவதுமே சீராக இயங்கிவிடும். அந்த சதை துண்டு சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், உமாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அது என்ன சதை துண்டு என்றால் என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம உடம்புக்கு இடையில ஒரு சதை துண்டு, அந்த சதை பகுதி தான் உள்ளம். அந்த உள்ளம் சீராக இயங்குமேயானால் உடல் முழுவதும் சீராக இயங்கும். அந்த சதை துண்டு சீர் குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர் குலைந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி என்றால் உள்ளங்களை நம்ம சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். எவ்வாறு வெளிப்படையான செயல்கள், வெளிப்படையான பேச்சுகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ, தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அது போன்று உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வெளி தோற்றத்தையோ, நம்முடைய அழகையோ, நிறத்தையோ, நம்முடைய ஆடை அலங்காரத்தையோ இறைவன் பார்க்க மாட்டான். உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கவனிப்பான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, தஸ்கியத்து நஃப், உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, அது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே கூறும்போது, வைலுல்லில் முஷிரிக்கீன், முஷிரிக்கீன்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான். அல்லதீன லா யூதூன ஸகா, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஸகாத்தை கொடுக்க மாட்டார்கள். உஹும் பில் ஆஹிரத்திஹும் காஃபிரூன், அவர்கள் மறுமை நாளையும் மறுப்பார்கள். இப்படிப்பட்ட முஷிரிக்கீன்களுக்கு இணை வைப்பாளர்கள் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். இந்த வசனத்துல அல்லதீன லா யூதூன ஸகா, ஸகாத்தை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இந்த வசனத்தில் பெரும்பாலும் தஃப்ஸீர் அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல ஜகாத்து கொடுக்க மாட்டார்கள் என்றால் உண்மையான அது ஜகாத் அல்ல. அவர்கள் அந்த ஜகாத் என்றால் தூய்மையாக, கொள்கை தூய்மையாக ஒரு இடத்துல இருக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான் என்று பல அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட இந்த கருத்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். அப்ப இணை வைப்பாளர்கள் அவர்கள் என்ன ஜகாத்து கொடுப்பது, அவர்கள் எப்படி மறுமை மறுப்பது என்றால் இந்த இடத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது கொள்கையால் கொள்கை தூய்மை இருக்க வேண்டும். எனவே இந்த மக்கள் எப்படிப்பட்டவர் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தௌஹீத் கலிமாவை அவர்கள் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான் என்று சொல்கிறார்கள். எவ்வாறு வேறு வேறு வசனங்களில் ஷிர்க் என்ற இணை வைப்பு என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ரிஜிஸ் என்று சொல்கிறானோ நஜஸ் என்று சொல்கிறானோ அதுபோல இந்த இடத்தில் அல்லாஹ் ஜகாத் என்று சொல்வதற்கு கொள்கை தூய்மை அவரிடத்தில் இல்லை, சுத்தப்படுத்த மாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌன்கிட்ட போய் நீங்கள் தாவா செய்யுங்கள், அவனிடத்தில் நீங்கள் அழகிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன போது சூரத்து நாசியாத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இப்படி நீங்கள் அவனிடத்தில் சொல்லுங்கள், உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை விருப்பம் உனக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்படியானால் வஹதியக இலா ரப்பிக ஃபதக்ஷா, உமது இறைவன்பால் உனக்கு நான் நேர்வழி காட்டுகிறேன், அந்த நேர்வழியை நீ பின்பற்றுவாய் என்றால் இறைவனை நீ பயந்து வாழ்வாய் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் அழகிய முறையில் எப்படி அவர்கள் எடுத்து சொன்னார் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். இதை என்ன சொல்கிறான் என்றால் ஃபகுல் ஹல்லக இலா அன்த ஜக்கா, ஃபிரௌனே உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை விருப்பம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், அவன்கிட்ட போய் தஸ்கியத்து உனக்கு வேண்டாமா என்று கேட்டால் கொள்கை தூய்மை அவனிடத்துல கொள்கை இல்லை, அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தான், குஃப்ரியத்து அவனிடத்துல நிறைந்து இருந்தது, எனவே தான் அதை விட்டு நீ சுத்தமாக வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்க சொல்கிறான் என்றால் அப்ப இந்த இடத்துல கொள்கை தூய்மை என்பதுதான் இங்க அல்லாஹ் மையமாக வைத்து சொல்கிறான். அப்ப ஆரம்பமாக நம்ம சுத்தப்படுத்துறதுல முதல்ல அகீதா கொள்கை தூய்மை என்ன செய்ய வேண்டும் இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். அடுத்ததாக இந்த தஸ்கியத்து நஃப்ஸு இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் இன்னொரு வகை எப்படி அப்படின்னு சொன்னா தொழுகையை ஜமாத்தோடு பேணி தொழணும், தொழுகையை ஜமாத்தோடு பேணி தொழுதான் நம்முடைய உள்ளம் எப்போதும் சதா நேரமும் அது சுத்தமாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இன்றைக்கு ஓதக்கூடிய ஓதிய அத்தியாயம் சூரத்துல் ஆலா என்று சொல்லக்கூடிய சப்பீ ஸ்ம ரப்பிகல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள்ல உள்ள ஒன்றுதான் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, எவர் ஒருவர் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். உதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, தன் இறைவனுடைய பெயரை நினைவு கூறி லிக்ர் செய்து அல்லாஹுவை தொழுகிறார். இப்படி அல்லாஹுவை தொழுது இறைவனுடைய திருநாமத்தை நினைவு கூறி தன்னுடைய உள்ளத்தை எவர் பக்குவப்படுத்திக் கொண்டாரோ நிச்சயமாக அவர் நேர்வழியை பெற்று விட்டார், வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப இங்க பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில என்ன காரணத்தை சொல்றான், எப்படி அந்த மனிதன் பரிசுத்தமாகுவான் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவான், எங்க இருந்தாலும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவான். நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவன் தொழுவான், தொழுவான், அப்படி தொழுது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நினைவு கூறி தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான். எனவே இப்படி அவன் ஒருவன் பரிசுத்தப்படுத்துகிறானோ நிச்சயமாக அவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்போ தஸ்கியத்து நஃப்ஸ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று என்ன, அல்லாஹுவை அதிகம் அதிகம் லிக்ர் செய்யணும், பிறகு அல்லாஹுவை நின்று வணங்க வேண்டும். அப்போ அந்த நின்று வணங்குதல் எப்படி இருக்க வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும், அது நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை நாம் பின்பற்றினால் உள்ளம் தூய்மையாக இருக்கும். இவ்வாறு தூய்மைப்படுத்தினால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமை நாளில் சுவர்க்க சோலையில் அல்லாஹ் நுழைவிக்க செய்வான், அங்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தருவான் அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான். எவர் ஒருவர் நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்திலே நுழைவிக்க செய்வான். அந்த சுவர்க்கத்தில் பல தோட்டங்கள் உள்ளன, அதன் கீழே ஆறுகள் சதா நேரமும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதர்களை பிரவேசிக்க செய்வான் என்று சொல்லிவிட்டு வதாலிக ஜஸாவு மன் தஸக்கா, இங்கதான் பாயிண்ட், வதாலிக ஜஸாவு மன் தஸக்கா, எவர் ஒருவர் தன்னை இவ்வாறு பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அத்தகையவருடைய கூலிதான் இது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். அப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நல்ல நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள், இபாதத்துகளை நிறைவாக செய்தால் உள்ளம் பரிசுத்தமாகும், கொள்கை பரிசுத்தமாகும், நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாகும். இவ்வாறு பரிசுத்தப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிரந்தரமான அந்த சுவர்க்கச் சோலையிலே நுழைவிக்க செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல இன்னொரு வகை என்ன தெரியுமா, தான தர்மங்கள் அள்ளி வழங்கணும், சதகா ஜகாத்து போன்ற கடமைகள், ஜகாத்து கடமை நிறைவேற்றணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நிறைவாக கொடுத்திருக்கிறான். எனவே இது நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஏழை எளியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, உறவினர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொருளாதாரத்தை தருகிறான். எனவே நாம் சம்பாதிக்கிறோம் என்றால், நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரம், இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அடுத்ததாக அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அதே போன்று ஜகாத்து முறையாக கணக்கு பார்த்து கொடுத்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பற்றி ஒரு வசனத்திலே சொல்கிறான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹீருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே முஹம்மதே, அந்த மக்களிடமிருந்து அவர்களுடைய பொருளாதாரங்களை பிடுங்கி எடுப்பீராக, எடுத்து அவர்களை சுத்தப்படுத்துவீராக, அவர்களை தூய்மைப்படுத்துவீராக, பிறகு அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை என்பது அவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். அல்லாஹ் ஜகாத்து பொருளை மக்களிடமிருந்து எப்படி வாங்க வேண்டும் என்று சொல்கிறான், அது எப்படி வார்த்தை எல்லாம் புலங்குறான் பாருங்க. அவர்களிடமிருந்து பிடுங்கி எடுப்பீராக. இப்ப பிடுங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து உரிமை சொந்தம் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு. அது பிறருக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்ற கட்டாயம் ஃபர்து. எவ்வாறு தொழுகை என்பது ஃபர்தோ, நோன்பு நோற்பது ரமலான் காலத்தில் எவ்வாறு ஃபர்தோ, செல்வம் வைத்தவர், உடலால் பலம் உள்ளவர் எவ்வாறு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபர்து இருக்கிறதோ, அதுபோல பொருளாதாரம் முறையாக பிறருக்கு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கடமை உண்டு. எனவே தான் அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களை பிடுங்கி எடுத்து அவர்களை சுத்தப்படுத்துவீராக, துதஹீருஹும் அப்படின்னு அல்லாஹ் வார்த்தை சொல்றான், அவர்களை தூய்மைப்படுத்துவீராக. அதோட எல்லாம் நிறுத்தல, ஒத்து ஜக்கீஹிம், இங்கதான் நம்ம அந்த தஸ்கீத்துன சப்ஜெக்ட், ஒத்து ஜக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இப்ப பொருளாதாரம் கொடுத்தா உள்ளம் பரிசுத்தமாகும், உள்ள தூய்மையாகும். பொருளாதாரத்தை கொடுக்கல, நம்மிடத்துல உலோபித்தனம் கஞ்சத்தனம் என்ன செய்யும், நிறைந்து இருக்கும் அப்படின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிட்டு, இப்படி பொருளாதாரத்தை கொடுப்பதினால் உள்ளம் தூய்மையாகிறது என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறான். அதே போல நோன்பு வைப்பது இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு வகையான உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வகைகளில் ஒன்றுதான். இப்ப ரமலான் மாதத்துல நோன்பு வைத்தோம், எவ்வளவு உள்ள சுத்தமா பரிசுத்தமா இருந்துச்சு இல்லையா, போய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், மற்றவருடைய குறை நிறைகளை ஆய்வு செய்ய மாட்டோம், அது போன்று வணக்கங்கள்ல முழுமையாக ஈடுபடுவோம், என்ன என்ன தீமைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கி விடுவோம், என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அதை செய்வதில் முனைந்து முந்தி செல்வோம் அப்படி எல்லாம் இருந்தோம். என்ன காரணம், அல்லாஹுக்காக நோன்பு வைத்ததால். நோன்பு பிடித்ததால் இல்லையா? அப்போ நோன்பு வைப்பதாலும் உள்ளம் பரிசுத்தமாகிறது. இப்ப நாம் ஏற்கனவே சென்ற வாரம் சொன்னதை போன்று செவ்வால் மாதம் இந்த மாதத்தினுடைய 6 நோன்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் வியாழன் திங்கள் கிழமைகள் நோன்பு இருக்கின்றன. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் நோன்பு நோற்கலாம். அதே போன்று எப்போதெல்லாம் மனைவி விட்டு நாம் பிரிந்து இருக்கிறோமோ, இல்ல தேவையில்லாத ஆசைகள் உணர்ச்சிகள் ஊட்டப்படுகிறவோ, அந்த நேரத்தில் எல்லாம் நோன்பு வைத்தால் நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும், சிந்தனைகள் மட்டுப்படுத்தப்படும், நம்முடைய பார்வைகள் பாதுகாக்கப்படும், நம்முடைய மறைவிடங்கள் பேணி பாதுகாக்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஓ இளைஞர் சமூகமே, மனிஸ்தா மின்குமுல் பா, திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு யாரு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் சொல்லியத்த ஜவ்வஜ், அவர் உடனடியாக திருமணம் முடிக்கணும், தாமதிக்கவே கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதன் பருவத்தை அடைந்து விட்டால், அதனுடைய தேவை அவசியமாகிவிட்டால் உடனடியாக விரைந்து திருமணம் முடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இது பார்வைக்கு பாதுகாப்பு, அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா யாருக்கு சக்தி இல்லையோ, யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சூழல் இல்லையோ, அவர் நோன்பு நோக்க வேண்டும், அவர் மீது நோன்பு கடமையாகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். எனவே நோன்பு வைப்பதால் நம்முடைய உள்ளம் ஆன்மா பரிசுத்தமாக ஆகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜி போன்ற உம்ரா போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அதுவும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதெல்லாம். எப்படி ஹஜ்ஜி உம்ராக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய சின்னங்கள் ஆகிய சஃபா மர்வா போன்ற பல சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறோமோ, அவ்வாறு கண்ணியப்படுத்தும் போதெல்லாம் நம்முடைய ஆன்மா உள்ளம் சுத்தமாகிக் கொண்டே இருக்கும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா, இப்படி இரண்டு உம்ராக்களுக்கு இடையில செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறது அல்லவா, அதற்குரிய கூலிய சுவர்க்கம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒருவர் ஹஜ் செய்தால் அவர் அதற்கு பிறகு ஹஜ் செய்ததற்கு பின்னால் அன்று பிறந்த பாலகரை போன்று வெளியாகிறார். அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் இல்லாமல் சுத்தமானவராக அவர் வெளியாகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உள்ள சுத்தப்படுத்துறதுல உம்ரா செய்வதன் மூலமாக ஹஜ் செய்வதன் மூலமாகவும் உள்ளங்கள் தூய்மையாகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆன், திருமறை குர்ஆனை எடுத்து படிப்பதினால், அதனுடைய பொருள்களை படிப்பதினால், குர்ஆனை ஓதுவதினால், அதனுடைய பொருள்களை படித்து சிந்திப்பதினால், நம்முடைய செயல்பாட்டிலே குர்ஆன் வசனங்களை கொண்டு வருவதினால் உள்ளங்கள் தூய்மையாகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், நபி தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள், ஜாஹிலியாவிலே இருந்தார்கள், எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் எல்லா தீமைகளும் அவரிடத்தில் ஒருங்கிணைந்து காணப்பட்டன. அந்த அளவிற்கு நபி தோழர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அது எப்படி அல்லாஹ் அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருகிறான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலா மின்ஹும். அந்த உம்மி சமுதாயம், எழுத படிக்க தெரியாத சமுதாயம், அந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அவர்களிருந்தே ஒரு மனிதரை தூதரை அனுப்புகிறான். அனுப்பி அந்த தூதர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் அப்படின்னா என்ன? குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி ஓதி காட்டி அவர்களை என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஒய்யு அள்ளி முகமுல் கிதாப உல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ வேதத்தையும் படிச்சு கொடுக்கிறாங்க, சுன்னாவையும் அவர்களுக்கு போதித்து கொடுக்கிறாங்க, குர்ஆன் எடுத்து அவர்களுக்கு திரும்ப 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 ஓதி காட்டுகிறார்கள். இப்படி ஓதி காட்டி ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அப்ப இன்று பாருங்கள், நபி தோழர்கள் எவ்வளவு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக திகழ்கிறார்கள் என்றால், குர்ஆனுடைய வசனங்கள் தான் அவர்களை மாற்றின, குர்ஆனுடைய வசனங்கள் தான் அவர்களுக்கு கவர்ந்தன. அந்த அளவிற்கு சஹாபாக்கள் முன்மாதிரி சமூகமாக திகழ்கிறார்கள் என்றால் குர்ஆனுடைய தொடர்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருந்தன என்பதுதான் சரியான ஒரு கருத்தாகும். எனவே நாம் குர்ஆன் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும், அதனுடைய பொருள்களை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அமுல்படுத்த வேண்டும். எனவே குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அதிலும் நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு வழிமுறைகள் ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக என்னதான் நாம் இந்த வழிமுறைகளை பேணினாலும் கடைபிடித்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழிமுறை என்றால் ஒரே ஒரு வழி, அல்லாஹ்விட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்வதுதான். அந்த ஒண்ணுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஆரம்ப காலகட்டத்தில கொள்கையில் தீவிரமாகவும் ஈமானில் உள தூய்மையாகவும் இஹ்லாஸோடும் வாழ்ந்தவர்களை பார்த்த எப்படி இருந்தா இப்படி போயிட்டான அப்படின்ற அளவுக்கு எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் முன்சஃபுல இருந்து தொழுதார்கள், ஒரு காலத்துல வந்து குர்ஆனும் கையுமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி தலைகீழா போயிருச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். அதே மாதிரி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள் இப்படி தடுமாறி போயிட்டார்கள் அப்படின்லாம் பார்க்கிறோம். அப்ப என்ன என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் இருக்கு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது என்பதை நாம் முதல் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கையில தான் நம்முடைய உள்ளமே என்ன செய்து இருக்கு. அதை திருப்பிட்டா அல்லாஹ் யாரு நாடானோ அந்த உள்ளத்தை என்ன செய்வான், புரட்டி விடுவான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள்ளம் பரிசுத்தமாகுவதற்கு தூய்மையாகுவதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்தில் எப்பொழுதும் குடிகொண்டு இருப்பதற்காக பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை? சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. இது எல்லோரும் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ரெண்டு வரி தான், அவ்வளவு அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு உனது அச்சத்தை போட்டுவிடு, யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவிற்கு உள்ளத்திற்கு தக்குவாவை போட்டுவிடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு நீ தூய்மைப்படுத்து, நீ சுத்தப்படுத்து, நீதான் சுத்தப்படுத்துபவர்களில் சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த நஃப்ஸுக்கு சொந்தக்காரன் நீதான், அதனுடைய உரிமையாளன் நீதான் என்று அற்புதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உள்ளம் சுத்தமாக முடியும். அப்பனா அந்த துஆவை நாம என்ன செய்யணும் கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லா உள்ளத்தை சுத்தப்படுத்தி தக்வாவை ஏற்படுத்துன்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எம்மாத்திரம், அதை நம்ம சிந்திக்கணும். அப்ப இந்த துஆவை நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும். சொல்லுங்க பாப்போம் ஒரு தடவை, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா وَزَكِّيهَا أَنْتَ خَيْرُ مَنْ زَكَّاهَا أَنْتَ وَلِيُّهَا وَمَوْلَاهَا அவ்வளவுதான், ரொம்ப சின்னதுவா. திரும்ப திரும்ப நீங்க சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடமாயிரும். அடிக்கடி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் சொன்னா அப்படியே மண்டையில செட் ஆயிரும். அப்ப இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், ஓத வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்றான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மதுஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா வலாகின்னல்லாஹ யுஸக்கி மன் யஷா. அற்புதமா சொல்றா பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் உங்களுக்கு இல்லை என்றால், உங்கள் மீது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் உங்களை யாரும் இனிமேல் சுத்தப்படுத்தவே முடியாது, பரிசுத்தப்படுத்தவே முடியாது. எனவே அல்லாஹ் யார நாடுகிறானோ அவன் என்ன செய்யறான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்னால நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், தொழுகிறோம், இபாதத் செய்யறோம். அல்லாஹ்வுடைய அருளும் கருணை நமக்கு இல்லைன்னு வைங்க, நிச்சயமா நம்ம இன்னொருத்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களோட நம்ம என்ன செஞ்சிருப்போம், உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்தா தொழாம இருக்கிறாங்களே, அது போல ஒரு லிஸ்ட்ல நம்மளும் என்ன செஞ்சிருப்போம், இருப்போம். இப்ப இதுவெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பேணி நடக்க வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். எவ்வளவு வெளியே இருக்கிறதுக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை பாவனை இதெல்லாம் அழகு பெற செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ, நம்மளை பற்றி யாரும் தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அது போல நம்ம நடிக்கிறோமோ, இதை விட கூடுதலாக உள்ள சுத்தமா இருக்கணும் அப்படின்றத நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். எனவே உள்ளத்தை தான் அல்லாஹ் சீரான் பார்க்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இப்படி உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய முறைகளை இன்ஷால்லா நாம் கடைபிடிப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானா என்று கூறி இதோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.